الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين وقال رسول الله صلى الله عليه وسلم والله لئن عشت ان شاء الله لاخرجن اليهود والنصارى من جزيره العرب او كما قال عليه الصلاه والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக இறுதியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரும் இனிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து அவர்களுக்கு எண்ணற்ற தேவைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். பசி வரும் பொழுது உணவுடைய தேவை, தாகம் வரும்போது நீருடைய தேவை, தன்னுடைய தலையை மறைத்துக் கொள்ள ஒரு வீட்டுடைய தேவை, தன்னுடைய மேனியை மூடிக்கொள்ள ஒரு ஆடையுடைய தேவை, இப்படி எண்ணற்ற தேவைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் மனிதர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஏதாவது ஒரு அடிப்படையில் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அது நபிமார்களாக இருந்தாலும் சரி, வலிமார்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்களாக படித்தவன் பாமரன் யாராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தேவைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு வகை வகையான மனிதர்களும் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி ஏதாவது ஒரு அடிப்படையில் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். சிலர்கள் தொழில் மூலமாக, இன்னும் சிலர்கள் வியாபாரத்தின் மூலமாக, இன்னும் சிலர் விவசாயத்தின் மூலமாக, சிலர் கூலி வேலைகளின் மூலமாக, இன்னும் நாம் பார்க்கலாம் பலதரப்பட்ட மனிதர்கள் ஏதாவது ஒரு அடிப்படையில் முயற்சி செய்து தனக்கு ஏற்படக்கூடிய தனக்கு கீழால் உள்ளவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, இந்த முயற்சிகளிலிருந்து நபிமார்கள் கூட விதிவிலக்காக அல்ல, ரசூல்மார்களும் விதிவிலக்காக இருக்கவில்லை. நபிமார்களும் முயற்சி செய்திருக்கின்றார்கள், ரசூல்மார்களும் முயற்சி செய்திருக்கின்றார்கள். அதிகமான நபிமார்கள் ஆடுகளை மேய்த்திருக்கின்றார்கள். நம்முடைய தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் கிடைப்பதற்கு முன்னால அவர்கள் ஷாம் தேசம் சென்று வியாபாரம் செய்திருக்கின்றார்கள். நபிப்பட்டம் கிடைத்ததற்கு பின்னால நபி அவர்கள் மக்காவுடைய மலைகளில் ஆடுகளை மேய்த்திருக்கின்றார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்னால நம்முடைய நபி அவர்கள் மதீனாவில் ஜுருப் என்ற இடத்தில் விவசாயத்தையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஏன் நபித்தோழர்களில் மிக முக்கியமான சஹாபாக்களாகிய ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜவுளி அதாவது புடவை வியாபாரம் செய்திருக்கின்றார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோதுமை வியாபாரம் செய்திருக்கின்றார்கள். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஈட்டப்பட வியாபாரம் செய்திருக்கின்றார்கள். ஹதரத் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அத்தர் வியாபாரம் செய்திருக்கின்றார்கள். ஆக நபிமார்களாக இருந்தாலும் சரி, ரசூல்மார்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தோழர்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு அடிப்படையில் முயற்சி செய்திருக்கின்றார்கள். முயற்சி செய்வதற்குரிய முழுமையான அனுமதியை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். ஆனால் மறுமுனையில் அந்த முயற்சியை நாம் நம்முடைய நோக்கமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. யூதர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்கள் தன்னுடைய தொழிலை முழுமையாக நம்புவார்கள், தன்னுடைய வியாபாரத்தை முழுமையாக நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால இன்றும் நாம் பார்க்கலாம் உலகத்துடைய பெரும் பெரும் நகரங்களுடைய எக்கானமி என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம் அந்த யூதர்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. அவர்கள் பொருளை முழுமையாக நம்புகின்றார்கள். அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை செல்வங்களை அதை முழுமையாக நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த யூதர்களை போன்றுதான் கிறிஸ்தவர்கள், யூதர்களை போன்றுதான் இந்துக்கள். அவர்களும் தன்னுடைய தொழிலை சிலர்கள் தெய்வமாக கூட நினைப்பார்கள், கூறுவார்கள் செய்யும் தொழிலே தெய்வம். அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை தெய்வமாக கடவுளாக நினைப்பதோடு மட்டுமல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை அவர்கள் பாவிக்கக்கூடிய அவர்கள் தொழிலுக்காக வேண்டி யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிஷினரிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாவினை பொருட்களுக்கு ஆயுத பூஜை கூட செய்வார்கள். வருஷத்திற்கு ஒரு முறை ஆயுத பூஜை. அவர்கள் பாவிக்கக்கூடிய அந்த கருவிகளுக்கு, அந்த இயந்திர கருவிகளுக்கு, அவர்கள் ஓடக்கூடிய வாகனங்களுக்கு, திரியீலர் உட்பட அவர்கள் அதற்கு பூஜை செய்வார்கள். இதற்கு நேர் மாற்றமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் கிறிஸ்தவர்களில் சிலர் அவர்கள் தொழில் தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை, வியாபாரம் தேவையில்லை, திருமணங்கள் தேவையில்லை, வெறும் அமல்களில் ஐபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் மாத்திரம் ஈடுபட்டு நாம் இருந்து கொண்டே நம்முடைய காலத்தை கழிக்கலாம் என்று துறவரத்தை மேற்கொண்டு சிலர்கள் சில கிறிஸ்தவர்களில் சிலர் ஆங்காங்கே இருப்பதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதையும் அல்லாஹ் விரும்பல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், வரஹ்பானியத நிபதஊஹா மா அலைஹிம். அந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள் துறவரத்தை மேற்கொண்டு விட்டார்கள். அதை அவர்களுக்கு நாம் விதியாக்கவில்லை, அதை அவர்களுக்கு நாம் கடமையாக்கவில்லை. ஆக கிறிஸ்தவர்கள் எதுவுமே தேவையில்லை என்று அனைத்தையும் ஒதுக்கி அவர்கள் வெறும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். யூதர்களோ ஒருபடி மேல் ஏறி தான் செய்யக்கூடிய தொழில, தன்னுடைய வியாபாரத்தை, தன்னுடைய விவசாயத்தை அதை கடவுளாக நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இரண்டுக்கும் மாறுபட்ட முறையில் தான் அல்லாஹ் இஸ்லாமியர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். யூதர்களை போன்று தன்னுடைய தொழிலை முழுமையாக நம்பவும் கூடாது, கிறிஸ்தவர்களை போன்று தொழில் வியாபாரம் தேவையில்லை என்று முழுமையாக ஒதுங்கவும் கூடாது. மாற்றமாக தாராளமாக தொழில் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், விவசாயம் செய்யலாம், பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் செய்யலாம், கூலி வேலைகளை கூட செய்யலாம். ஆனால் நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும். என்னுடைய தொழிலால எதுவுமே நடக்கவில்லை, என்னுடைய கடையால எதுவுமே நடக்கவில்லை. அதிகமான மக்கள் சொல்லுவாங்க, நான் கடையில இருக்கணும், நான் இருந்தால்தான் என்னுடைய கடை நடக்கும், நான் வீட்டில் இருக்கணும், இருந்தால்தான் வீட்டுடையவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும், நான் இல்லாட்டி என்னுடைய ஆபீஸ் அல்லோல கல்லோலப்பட்டுடும், நான் இல்லாவிட்டால் என்னுடைய கலை நடக்காது, என்னுடைய வெற்றி நடக்காது, என்னுடைய மற்ற வேலைகள் நடக்காது என்று அதிகமாக மக்கள் சொல்வதை நாம் கேட்கலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான் கணேச போர்களே, இதை அல்லாஹ் ஒரு காரணமாக வைத்திருக்கின்றான். நம்முடைய தொழிலை வைத்தோ, நம்முடைய வியாபாரத்தை வைத்தோ, நம்முடைய விவசாயத்தை வைத்தோ அல்லாஹ் நம்முடைய தேவைகளுடைய முடிவை ஏற்படுத்தவில்லை. அவைகளை செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்னாலே அந்த குழந்தை எவ்வளவு சாப்பிடும், எவ்வளவு நீரை குடிக்கும், எந்த இடத்திலே வாழும், எவ்வளவு காலம் வாழும், எந்த இடத்திலே மரணிக்கும் என்பதை அனைத்தையும் அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, உலகத்திற்கு வந்த நபிமார்கள் தன்னுடைய தோழர்களுக்கு அவர்கள் படித்துக் கொடுத்த மிகப்பெரிய அறிவுரை, பெரிய ஒரு பாடம் என்ன? நீங்கள் தேவைக்காக வேண்டி தொழில், வியாபாரம், விவசாயம், இதர பல எந்த வேலைகளை செய்தாலும் சரி, உங்களுடைய நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் அல்லாஹ்வை முழுமையாக நம்ப வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட நபருடைய பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், சமூக பிரச்சனையாக இருக்கட்டும், நாட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், உலகளாவிய சர்வதேச பிரச்சனையாக இருக்கட்டும், அனைத்தையும் தீர்க்கக்கூடியவன் அல்லாஹ். அவன் நாடினால் வஸ்துக்கள் இல்லாமலும் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வான். அதே அல்லாஹ் நாடினால் வஸ்துக்கள் இருந்தும் நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகாமல் இருக்கலாம். அனைத்தையும் செய்யக்கூடியவன் அல்லாஹ் என்ற இந்த ஏகத்துவ பாடத்தை தான் அனைத்து நபிமார்களும் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் நாம் பார்க்கலாம், உலகத்துடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் நபிமார்கள் வந்த வேளையில அந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்டவர்கள் சாதாரணமானவர்கள், படிப்பு அறிவில் குறைந்தவர்கள், எளிமையானவர்கள், வறுமை சோற்றிலே வாழ்ந்தவர்கள். அந்த நபியை எதிர்த்தவர்கள் பெரும் பணக்காரர்கள், செல்வந்தர்கள், அதிகாரம் உடையவர்கள், பண பலம், படைபலம் குறித்தானவர்கள். அந்த நபியை எதிர்த்தவர்கள் அவர்கள் பாய்ந்து கொண்டிருப்பார்கள், துள்ளிக் கொண்டிருப்பார்கள், குதித்துக் கொண்டிருப்பார்கள். நபியும் நபியை ஏற்றுக்கொண்டவர்களும் சாதாரணமானவர்களாக, பலகீனர்களாக, எளிமை கோட்டிலே வாழக்கூடியவர்கள், வறுமையில் மூழ்கியவர்களாக சில குறிப்பிட்ட நபர்கள் தான் அந்த நபிமார்களுடன் இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா என்ன, ஹக்கை எடுத்துக்கொண்டு வந்த அந்த நபியும் அந்த நபியை ஏற்றுக்கொண்டவர்களுடைய ஆரம்பம் தோல்வியை போன்று காட்சி தரும். ஆனால் அதனுடைய முடிவு அல்லாஹ் வெற்றியிலே கொண்டு போய் நிறுத்தி விடுவான். அந்த நபியை எதிர்த்தவர்களுடைய ஆரம்பம் அவர்கள் ஆடல்கள்ல, பாடல்கள்ல, துள்ளுதல்ல, குறிப்பதில் அவர்கள் மூழ்கிக் கொண்டு ஆணவம் பேசுவார்கள், பெருமை அடிப்பார்கள், என்னை விட உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்றெல்லாம் மமலிக்குரிய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய ஆரம்பம் வெற்றி போன்ற காட்சி தந்தாலும் அவர்களுடைய முடிவை அல்லாஹ் தோல்வியில ஏற்படுத்தி இருக்கின்றான். ஹதரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலம் முதல் நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரைக்கும் வந்த ஒவ்வொரு காலத்துடைய நபிமாருடைய சரித்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் இதே அடிப்படையில தான் அல்லாஹ் நடந்திருக்கின்றான். உதாரணத்திற்கு ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை எடுத்துக் கொள்ளலாம். ஹதரத் மூசாவோடு இருந்தவர்கள் பலகீனமானவர்கள், சாதாரணமானவர்கள், படிப்பறிவிலே குறைந்தவர்கள், ஏழையானவர்கள். ஹதரத் மூசாவை எதிர்த்தவன் ஃபிரௌன், முழு எகிப்துடைய ஆட்சி அவனுடைய கையில. அவனை கேட்பான், அலி சலீம் முல்கு மிஸ்ரா வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, மிஸ்ருடைய ஆட்சி என்னுடைய கையில இல்லையா, எனக்கு கீழால் இந்த ஆறுகள் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கவில்லையா, அம் அன கைருன் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன் வலா யகாது யுபீன், இந்த அற்பமான இந்த கேவலமான மூசாவை விட நான் சிறந்தவன் அல்லையா, இவரால் சரியாக பேசிக்கொள்ள கூட முடியாது, அவர் கொன்னி கொன்னி திக்கி திக்கி பேசக்கூடிய இந்த மூசாவை விட நான் சிறந்தவன் இல்லையா என்று கேட்கக்கூடிய அளவுல அவன் பாய்ந்து கொண்டிருந்தான், துள்ளிக் கொண்டிருந்தான், குதித்துக் கொண்டிருந்தான். அதில் மூசாவையும் அவரை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர்களுக்கும் பலவிதமான சோதனைகள், சித்திரவதைகள், பயமுறுத்தல்கள், அச்சுறுத்தல்களை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தான். அவர்களே கூறுவார்கள், குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், காலு ஊதீனா மின் கபலி அன்தியனா மூசா, நீங்க எங்களுக்கு நபியாக வந்ததற்கு பின்னாலும் அதற்கு முன்னாலும் நாங்கள் சோதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கின்றோம், வேதனைகள் பல கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றோம், நம்முடைய ஆண் குழந்தைகளை இவன் கொண்டு கொண்டே இருக்கின்றான், நம்முடைய பெண்களை இவர்கள் அடிமைகளை ஆக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் என்று கூறக்கூடிய அளவுல ஹதரத் மூசாவையும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களையும் ஆரம்பத்தில் பல விதமான தோல்விகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் மூடிக்கொண்டே இருந்தன. ஆனால் ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட அவர்களுடைய கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர்களும் அல்லாஹ்வை நம்பினார்கள். அவனை முழுமையாக அவனுடைய ஹசானாவின் மீது, அவனுடைய வல்லமையின் மீது, அவனுடைய குதிரத்தின் மீது இவர்களுடைய முழுமையான விசுவாசம், முழுமையான நம்பிக்கை இருந்தது. எந்த அளவுக்கு திட்டம் போட்டினான், இந்த மூசாவையும் மூசாவுடன் இருக்கக்கூடியவர்களையும் ஒருவரை கூட இந்த ஏற்றில விட்டு வைக்க கூடாது, இவர்களை பூண்டோடு அடித்துவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டி சுமார் 12 லட்சம் பேர்களுடைய பதவியேற்றத்தை கொண்டு அவன் என்ன செய்கின்றான்? ஹஜ்ரத் மூஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் பின்தொடர்கின்றான். அந்த சரித்திரம் நமக்கெல்லாம் தெரியும். 12 லட்சம் பேர்களுடைய படை அவர்களுக்கு தேவையான முழுமையான ஆயுதங்களை திரட்டிக் கொண்டு ஹஜ்ரத் மூஸாவை விரட்டி கொண்டு செல்கின்றான். கடைசியில அந்த நதிக்கு முன்னால, அந்த கடலுக்கு முன்னால ஹஜ்ரத் மூஸாவும் அவருடன் இருந்தவர்களும் போய் நின்று வருகின்றார்கள். முன்னால மிகப்பெரிய நதி, பின்னால ஃபிரௌனுடைய 12 லட்சம் பேர்களுடைய படை. ஆனால் அந்த 12 லட்சம் பேர்களுடைய படையிலிருந்து ஹஜ்ரத் மூஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களுடன் இருந்தவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து ஃபிரௌனுடைய அந்த 12 லட்சம் பேர்களையும் அந்த நைல் நதியுடைய நடுப்பகுதியில் வைத்து அவர்களை போண்டோடு அழித்தது மட்டுமல்லாமல் அவர்களுடைய முழு சொத்துக்கள், செல்வங்கள், ஆட்சி அதிகாரங்கள், பெரும் பெரும் தோட்டங்கள், அவர்கள் வாழ்ந்த மாளிகைகள் அனைத்தையும் ஹஜ்ரத் மூஸாவுடைய அந்த கூட்டத்தார்களுக்கு கொடுத்ததாக குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான். كذلك وأورثناها قوما آخرين. எத்தனையோ தோட்டங்கள், உயர்ந்த மாட மாளிகைகள், விவசாய நிலங்கள், அவர்களுடைய ஓடிக்கொண்டிருந்த ஆறுகள், இவைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு சென்றார்கள். இதை ஹஜ்ரத் மூஸாவுடைய கூட்டத்தார்களுக்கு நாம் அனந்தர சொத்தாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் மறையில குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அதே மாதிரி தான் நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில வந்து தன்னை நபியாக அறிமுகம் செய்த வேளையில நபியை ஏற்றுக்கொண்டவர்கள் சாதாரணமானவர்கள். எத்தியோப்பியாவிலிருந்து வந்த ஹஜ்ரத் பிலால், ரோம் நாட்டிலிருந்து வந்த ஹஜ்ரத் சுஹைப், பாரிஸ் நாட்டிலிருந்து வந்த ஹஜ்ரத் சல்மான், இப்படி பலதரப்பட்ட ஏழை சஹாபாக்கள் நபியுடன் தோள் சேர்த்து தோளோடு தோள் நின்றிருக்கின்றார்கள். நபியை எதிர்த்தவர்கள் மக்காவுடைய மிக பெரும் பெரும் தலைவர்கள். அபூ ஜஹல், அதாவது உத்பா, ஷைபா, அபூ சுஃபியான், உமைத் இப்னு கலப் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் எதிரணியிலே நிற்கின்றார்கள். இந்த அளவுக்கு பலவிதமான சித்திரவதைகள், பலவிதமான அச்சுறுத்தல்கள் நபிக்கும், அதாவது மரண அச்சுறுத்தல் நபி தோழர்களுக்கும், மரண அச்சுறுத்தல் நபியை பார்த்து சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், வைரியம் குருபிக்கல்லதீன கஃபரூ லியஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யுஹ்ரிஜூக வயம்குரூன வயம்குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாகிரீன். முஹம்மதே, உங்களை கொண்டு அவர்கள் சதித்திட்டம் தீட்டுகின்றார்கள். உங்களை கொலை செய்து விடுவதற்காக, உங்களை செயலிலே அழைத்து விடுவதற்காக, இந்த புனிதமான பூமியை விட்டு உங்களை நாடு கடத்தி விடுவதற்காக அவங்க சதித்திட்டம் தீட்டுகின்றார்கள். நபிக்கு எதிராக சதித்திட்டம், நபி தோழர்களுக்கு எதிராக பலவிதமான திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வீட்டில சத்தம் போட்டு குர்ஆன் ஓதுவதை தடை செஞ்சாங்க. காபாவுல வந்து சத்தம் போட்டு குர்ஆன் ஓதுவதை தடை செய்தார்கள். அந்த அளவுக்கு எங்கேயாவது சென்றுட்டா அவங்க ஹபஷாவுக்கு சென்றாங்க, எத்தியோப்பியாவுக்கு சென்றாங்க, அங்கே ஆள் அனுப்பி அந்த அரசனிடத்துல சொல்லி இவர்களை மீண்டும் மக்காவுக்கு திருப்பி அனுப்பும்படி, அங்கே போயும் அவர்கள் நிம்மதியாக வாழக்கூடாது என்பதற்காக பலவிதமான திட்டங்களை தீட்டினாங்க. ஆனா மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அவர்களுடைய சதி திட்டங்கள் எல்லாம் வெறும் 15 வருஷத்திற்கு தான். மக்காவுல 13 வருஷம், மதீனாவுக்கு ஹிஜ்ர செய்து 2.5 வருடம், ஹிஜ்ரி 2வது ஆண்டில என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் முழு மிகப்பெரிய படையை திரட்டிக் கொண்டு 1000 பேர்களுடைய படை, முஸ்லிம்களோ யுத்தத்திற்கு தயாரா வரல, போர் செய்வதற்கு தயாரா வரல, அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டத்திடம் உள்ள அந்த பொருளை நாம் எடுத்துக்கொண்டு வரலாம் என்ற அந்த எண்ணத்துடன் பதிலுடைய மைதானம் வருகின்றார்கள். ஆனால் அவர்களோ 1000 பேர்களுடைய முழு ஏற்பாட்டுடன் வருகின்றார்கள். அவர்கள் 1000, இவர்கள் 300 சொச்சம் பேர். அவர்கள்ட்ட 700 ஒட்டகங்கள், இவர்களிடத்தில் 70 ஒட்டகங்கள். அவர்கள்ட்ட 100 குதிரைகள், இவர்கள்ட்ட 2 குதிரைகள். அவர்கள் எல்லோரும் பாணிகள், இவர்களில் அதிகமானோர் நிராயுத பாணி, இரண்டு வாள்கள், எட்டு கவசங்கள், அவர்களை நம்பினார்கள். இந்த பதிலுடைய மைதானத்திலிருந்து முழு முஸ்லிம்களை பூண்டோடு அழித்துவிட வேண்டும் என்ற திட்டத்துடன் தான் பதிலுடைய மைதானத்திற்கு வந்தாங்க. நாளை யுத்தம் நடக்க இருக்குது. முந்தைய இரவு நபி அவர்கள் ஆள் அனுப்பல்ல, தன்னுடைய தூதுவர்களா ஒவ்வொரு நாட்டு யாசகம் கேட்பதற்காக வேண்டி நபி அவர்கள் ஆள் அனுப்பி வைக்கல. இன்று நாம் பார்க்கலாம், நம்முடைய அரேபிய நாடுகள் குறிப்பாக இஸ்லாமிய நாட்டுடைய தலைவர்கள் யாராவது ஒருவன் அவனை அச்சுறுத்தல் கொடுத்தால், அவனை பயமுறுத்தினால் உடனடியாக செல்வது அந்த சூப்பர் பவர் என்று சொல்லக்கூடிய அந்த வல்லரசு நாட்டுக்கு பின்னால, அமெரிக்காவுக்கு பின்னால, பிரிட்டனுக்கு பின்னால நீ ஆள் அனுப்பணும், என்னுடைய நாட்டை பாதுகாக்கணும், என்னுடைய நாட்டுடைய வளங்களை பாதுகாக்கணும் என்று அந்நியவர்கள்ட்ட நம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள் யாசகம் கேட்பதை போன்று நபி அவர்கள் எவன்தையும் ஆள் அனுப்பல்ல, யாருக்கையும் யாசகம் கேட்கல. மாற்றமாக முழு உலகத்துடைய தலைவர்களுக்கு எல்லாம் தலைவர் அல்லாஹ்வை நபி அவர்கள் நம்பினார்கள். சஜ்தாவுல வீழ்ந்து அல்லாஹ் ரத்தல துஆ கேட்டார்கள். ரொம்ப நேரமா நபி அவங்க சுஜூதுல இருந்தாங்க. எந்த அளவுக்கு இந்த சுஜூதுல அழுதறது, அல்லாஹும்மா இன்தஹலிக் ஹாதிஹில் ஹிஸாபா வலன் துஆபத் அபதா. யா அல்லாஹ், இந்த சின்ன கூட்டம், இந்த சிறிய கூட்டம், 300 பேர், இவர்களை நீ அழித்து விட்டால் உலகத்தில் உன்னுடைய தங்கநாதத்தை சொல்லக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. யா அல்லாஹ், இவர்களை நீ பாதுகாத்து விடு, இவர்களுக்கு நீயே வெற்றி கொடு என்று நபி அவர்கள் கேட்டார்கள். எந்த அளவுக்கு ரொம்ப நேரம் நபி அவங்க சஜ்தாவுல இருந்தார்கள். ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு வந்து நபியுடைய முபாரக்கான மேனியை தடவி, யா ரசூலல்லாஹ் கஃபாக்க முனாஷதக ரப்பக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுடைய ரப்பிட்ட நீங்க கேட்டது போதும், உங்களை அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லக்கூடிய அளவுல நபி அவர்கள் அல்லாஹ்வை நம்பினாங்க. இப்பொழுது அல்லாஹ் ஹதரத் ஜிப்ரீலை வஹ்யை கொண்டு அனுப்பி வைக்கின்றான். ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வஹ்யை எடுத்துக் கொண்டு வருகின்றார்கள். இது தஸ்தகீசூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பில்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்தீஃபீன். முஹம்மதே, உங்களுடைய ரப்பை நீங்கள் அழைத்தீர்கள், இது உங்களுடைய அழைப்புக்கு 1000 மலக்குமார்களை அனுப்பி உதவி செய்கின்றேன். ஹதரத் ஜிப்ரீலுடைய தலைமையின் கீழால் 500 மலக்குமார்கள், ஹதரத் மீகாயில் தலைமையின் கீழால் 500 மலக்குமார்கள், 1000 மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ் உதவி செய்ததோடு மட்டுமல்லாமல் பத்ருடைய சண்டை முடிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபிர்களுடைய பிணம், அவர்களுடைய சடலங்கள் வீழ்ந்து கிடக்கக்கூடிய அந்த பத்ருடைய கிணற்றுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு நபி அவங்க அவங்களை பார்த்து கேட்டாங்க. புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், மா வஜதனா மா வாதனா ரப்புனா ஹக்கன் ஃபஹல் வஜத்தும் மா வாத ரப்புக்கும் ஹக்கா, வஜதனா மா வாதனா ரப்புனா ஹக்கா ஃபஹல் வஜத்தும் மா வாத ரப்புக்கும் ஹக்கா, நம்முடைய ரப்பு நமக்கு எதை வாக்களித்தானோ அதை நாங்க பெற்றுக் கொண்டுட்டோம், உங்களோட ரப்பு உங்களுக்கு வாக்களித்ததை நீங்க பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்கக்கூடிய அளவுல யார் யார் பாய்ந்து கொண்டிருந்தாங்களோ, துள்ளிக் கொண்டிருந்தார்களோ, குதித்துக் கொண்டிருந்தார்களோ, அவர்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் சாவுமணி அடித்து அந்த பதிலுடைய மைதானத்தில் அவர்களுடைய துள்ளுதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான். வெறும் 15 வருடத்தில் தான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, இன்று நாம் பார்க்கலாம், யூதர்கள் துள்ளிக் கொண்டிருக்கிறாங்க, அமெரிக்காவுடைய தலைவன் பாய்ந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு உதவியாக பிரிட்டிஷுடைய பிரதமர் அவரும் துள்ளிக் கொண்டிருக்கின்றான், முழு உலகமும் எங்களுடைய கையில நாங்கள் இருக்கிற மாதிரி எதையும் செய்யலாம் என்று பாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு எதிராக முஸ்லிம்களுடைய ஈமானுடைய பலம் இல்ல, இஸ்லாமியர்களுடைய அமலுடைய பலம் இல்ல, இஸ்லாமியர்களுடைய துவாவுல உயிரோட்டம் இல்ல, அதுல நூறானியத் இல்ல. மாற்றமாக இஸ்லாமிய தலைவன் அவன் தன்னுடைய ஆயுதத்தை நம்புறான், இஸ்லாமியர்கள் தன்னுடைய செல்வத்தை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க, தன்னுடைய பெற்றோரை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க, தன்னுடைய நாட்டில் வரக்கூடிய வளத்தை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. சென்ற மாதத்தில் நடந்த அந்த யுத்தத்தில் அவன் என்னுடைய போர்க்கப்பல்கள் இத்தனை யுத்த விமானங்கள், இத்தனை வகை வகையான பம்ஸ் போடக்கூடிய விமானங்களை நான் அனுப்பி வைக்கின்றேன் என்று சொன்ன வேளையில் அந்த இஸ்லாமிய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த மக்கள் பாவிகள், அதாவது அவர்கள் சாதாரணமானவர்கள், நம்மை போன்ற இஸ்லாமியர்கள் கழிவு சொன்னவர்கள். ஆனால் அந்த தலைவன் அவன் ஆயுதத்தை காட்டி பயமுறுத்தினான். தலைவனோ, எவரிடத்திலேயும் 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க, 2 லட்சம் படை வீரர்கள் இருக்கிறாங்க, 40,000 தற்கொலை படை வீரர்கள் இருக்கிறாங்க. அவன் ஆயுதத்தை காட்டி பயமுறுத்தினான், இவன் தன்னுடைய படையை காட்டி பயமுறுத்தினான். இரண்டுமே 2 பேருமே எதை நம்புறாங்க? அவன் ஆயுதத்தை நம்பினான் என்றால் இவன் தன்னுடைய படைய நம்பினான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, கடந்த காலத்துடைய சரித்திரங்களை இஸ்லாமிய தலைவர்கள் மறந்துவிட்டு அல்லாஹுவை நம்ப வேண்டியவர்கள் அந்நியவர்களை, யூதர்களை, அவனுடைய பணத்தை, அவனுடைய அதிகாரத்தை, அவனிடம் இருக்கக்கூடிய நவீன ரக ஆயுதங்களை நம்பியதனால தான் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய தோல்வி மீண்டும் மீண்டும் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் நீங்க, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நபியாக இருந்தாங்க, அதனால அல்லாஹ்வுடைய உதவி, நம்முடைய தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக இருந்தாங்க, அதனால அல்லாஹ்வுடைய உதவி. ஏன் அதற்கு பின்னால் உள்ள காலத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹிஜ்ரி 60-70களில் மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அரேபியர்களில் சிலர் நம்முடைய நாட்டுக்கு வந்து தொழில் செய்து கொண்டிருக்கிறாங்க. சில அரேபியர்கள் தொழில் செய்யக்கூடிய வேலையில அந்த அரேபியர்களில் சில ஆண்கள் வஃபாத்தாகி விடுகின்றார்கள். அவர்களுடைய பெண்கள் விதவைகளாகி, அவர்களுடைய குழந்தைகள் அனாதைகளான அந்த விடயத்தை பார்த்து இலங்கை நாட்டுடைய மன்னன் ஒரு கப்பலில் அந்த பெண்களையும் அந்த குழந்தைகளையும் ஏற்றி இஸ்லாமியர்களுடைய தலைவன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய ஆட்சி காலம் அவன் இருக்கக்கூடிய அடுத்திற்கு அந்த கப்பலை அனுப்பி வைத்து விட்டார். நம்முடைய இலங்கை நாட்டுடைய மன்னர் அந்த கப்பல் இலங்கையை தாண்டி இந்தியாவுடைய சின் பகுதியை தாண்டி அது சென்று கொண்டிருக்கின்றது. அந்த ஷாம் தேசத்திற்கு போகக்கூடிய வழியில இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜா டாகர் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த கப்பலை பிடித்து அதில் உள்ள பெண்களையும் குழந்தைகளையும் இவர்கள் தன்னுடைய அடிமைகளை ஆக்கிவிட்டார்கள். இந்த செய்தி கேள்விப்பட்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன செய்கின்றான், வெறும் 6000 பேர்களுடைய ஒரு படையை முஹம்மத் பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தலைமையின் கீழால் அனுப்பி வைக்கின்றார். வெறும் 6000 பேர்களுடைய படை, அந்த படையுடைய தளபதி முஹம்மத் பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வயது வெறும் 17. இந்த காலத்துல இந்த வயசுல ஒரு அதாவது சாதாரண ஓலெவல் எக்ஸாமை கூட ஒரு மாணவன் எழுதி முடித்திருக்க மாட்டான். ஆனால் முஹம்மத் பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 6000 பேர்களுடைய படையை எடுத்துக்கொண்டு வந்து அந்த ராஜா தாகிருடன் சண்டை பிடித்து முழு இந்தியாவை தன்னுடைய ஆட்சிக்கு கீழால் கொண்டு வந்தார்கள். அந்த நேரத்தில் உள்ள இந்தியா இப்பொழுது உள்ள இந்தியா மாதிரி அல்ல. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பர்மா, இந்த அனைத்து பகுதிகளை கொண்ட முழு பரப்பளவை முஹம்மத் பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஆட்சிக்கு கீழால் கொண்டு வரலையா? 1992 தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸ்பெயினை வெற்றி கொள்ள என்ற பல லட்சம் பேர்களுடன் சென்றார்கள். வெறும் 12000 பேர்களுடைய படை ரமதானுடைய மாதம் 1992 தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸ்பெயினை வந்து அடைகின்றார்கள். எந்த அளவுக்கு உலக சரித்திரத்தில் பதிக்கப்படக்கூடியது. அவர்கள் ஏறி வந்த கப்பலை முதலாவது நெருப்பிலே போட்டு புசிக்கி வருகின்றார்கள். இந்த கப்பல் இருந்தால் நாம் நம்முடைய ஊருக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்ற ஆசை வந்துவிடக் கூடாது என்பதற்காக கப்பலை எரித்துவிட்டு முழு ஸ்பெயினை வெற்றி கொண்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, அந்த வெற்றி வாகையுடைய பின்னணி கிட்டத்தட்ட 800 ஸ்பெயினை அரேபியர்கள் ஆண்டார்கள். முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வெற்றி வாகையுடைய பின்னணியோ கிட்டத்தட்ட 800 இந்தியாவை முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களிடத்தில் தக்குவா குறைந்து விட்டது, தவக்குள் குறைந்து விட்டது, ஈமானில் உள்ள பலகீனம் ஏற்பட்டு விட்டது. நம்ப வேண்டிய அல்லாஹ்வை விட்டு விட்டு யார் யாரையோ எவன் எவனையோ ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் தலைவர்களையும் நம்பியதன் காரணமாக மீண்டும் அந்த நாடுகளை அல்லாஹ் பறித்தெடுத்தான். இந்தியா இந்துக்களுடைய கைகளில், ஸ்பெயின் கிறிஸ்தவர்களுடைய கைகளில், பிலிப்பைன்ஸை முஸ்லிம்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதனுடைய தலைநகரத்திற்கு மெனிலா என்று பெயர் வைத்தது. அதை ஆட்சி செய்த அமானுல்லா என்பவருடைய ஞாபகார்த்தமாக அந்த பிலிப்பைன்ஸ் இன்று கிறிஸ்தவர்கள் அல்லது பௌத்தர்களுடைய கைகளில். ஏன் பெலஸ்தீனை நாம் எடுத்துக் கொள்ளலாம். ஹிஜ்ரி 6வது நூற்றாண்டுடைய காலப்பகுதியிலே சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிலுவை யுத்தம் செய்து அந்த முழு மஸ்ஜிதுல் அக்ஸாவை இஸ்லாமியர்களுடைய கைகளிலே எடுத்துக் கொடுத்தார்கள். ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது அந்த கிறிஸ்தவர்களுடன் சிலுவை யுத்தம். அந்த வேளையில அவர்களுக்கு உதவி பண்ணுவதற்காக வேண்டி பெரிய ஒரு நேவி கப்பல் வந்து கொண்டிருப்பதாக சலாஹுத்தீன் அய்யூபிக்கு செய்தி கிடைக்கிறது. ஆனாலும் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாமிய தளபதிகளில் ஹலத்தின் ஒலீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பின்னால் வந்த மிகப்பெரிய தளபதி என்றால் அது சலாஹுத்தீன் அய்யூபி. அவர்களும் நபியுடைய சுன்னாவை பின்பற்றினாங்க. பதிலுக்கு முன்னால நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையெழுந்ததை போன்று அந்த சலாஹுத்தீன் அய்யூபியும் மஸ்ஜித் அக்ஸாவுல போய் இஷா தொழுகையை தொழுது விட்டு அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும் சுபஹுடைய நேரம் வரைக்கும் துஆவுல ஈடுபட்டு சுபஹு தொழுகையை முடித்து விட்டு வெளியில வருகின்றார்கள். அந்த ஜெருசலம் வீதியில நடந்து கொண்டு வருகின்றார்கள். வரக்கூடிய வேளையில ஒரு வயது முதிர்ந்த மனிதர் இவரை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றார். சலாஹுத்தீன் அவர்கள் அந்த பெரியவரை பார்த்து, பெரியவரே, நம்மை அழிப்பதற்கு கிறிஸ்தவர்களுடைய பெரியவர்கள் நேரி கப்பல் வந்து கொண்டிருப்பதாக நீங்க கேள்விப்பட்டீர்களா என்று கேட்டதற்கு பெரியவர் சொன்னார், ஆம் சலாஹுத்தீன் நான் கேள்விப்பட்டேன். அதன் பின்னால் தன்னுடைய முகத்தை உயர்த்தி சலாஹுத்தீனுடைய முகத்தை பார்த்து விட்டு சொன்னார், ஆம் சலாஹுத்தீன் நான் கேள்விப்பட்டேன், ஆனால் நேற்றிரவு நீங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுல வடித்த அந்த கண்ணீர் துளிகள் அந்த நேவி கப்பலை மூழ்கடித்து விட்டது என்று சொன்னார்கள். ஒரு நாள் களி அல்ல, இரண்டாவது நாள் ஜெருசலத்திற்கு செய்தி வருது, அந்த நேவி கப்பல் மூழ்கி விட்டதாக. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கவில்லையா? நபிக்கு பின்னால ஹிஜ்ரி 60-70களில் முஹம்மது பின் காசிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி, ஹிஜ்ரி 90களில் தாரிக் பின் ஜியாத் ரஹமத்துல்லாஹி அலைஹி, ஹிஜ்ரி 500-600களில் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் இன்ன லட்சக்கணக்கான படைகளை கொண்டா, ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை கொண்டா நாடுகளை பிடித்தார்கள். இஸ்லாமிய ஆட்சியை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, இஸ்லாமிய தலைவர்களுக்கும் அல்லாஹுடைய பயம் இல்ல. அவனுடைய விருப்பம் என்ன? நான் சிம்மாசத்தில இருக்கணும், நான் ஆட்சியில இருக்கணும், என்னுடைய ரோயல் செமிதி அவர்கள் ஆடம்பரமாக வாழணும், அவர்கள் சுவர்க்கத்தை போன்று இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துல இஸ்லாமிய தலைவர்கள் இருப்பதனால தான் உலகத்துல முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய அநியாயங்கள், இவ்வளவு பெரிய அட்டகாசங்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக பலவிதமான திட்டங்கள் தீட்டப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. அவைகளின் அதிகமானவைகள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்களை பற்றி ஒரு தலைவனுக்கு எடுத்து கேட்பதற்கு தைரியம் இல்லை. கியூபாவுல கிட்டத்தட்ட 600-க்கும் மேற்பட்ட நம்முடைய இஸ்லாமிய வாலிபர்கள் தீவிரவாதிகள் என்ற பெயரினால எந்திரிக்கக்கூடிய பேசுல ஒரு வருஷத்திற்கு மேலால அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவரை பற்றி யாரும் கேட்பதற்கு தைரியம் இல்லை. இஸ்ரவேலர்களுடைய சிறைச்சாலையில 8,000-க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி கேட்பதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை. அதே இஸ்ரவேல் அவர்களுடைய சிறைச்சாலையில 260 நம்முடைய அப்பாவி இஸ்லாமிய பெண்கள் அடைத்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி கேட்பதற்கு ஆள் இல்லை. எப்பொழுதும் சென்ற மாதங்கள்ல ஆயிரக்கணக்கான நம்முடைய இஸ்லாமிய உயிர்கள் ஈராக்கில் பலியெடுக்கப்பட்டது. சென்ற வருஷத்தில் இந்தியாவில் குஜராத் பகுதியில 5,000-க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய உயிர்கள் பலியெடுக்கப்பட்டன. ஆனால் இதை பற்றி பேசுவதற்கு எந்த தலைவனுக்கும் தைரியம் இல்லை. ஏன்? பேசினா அவனுடைய ஆட்சி போய்விடும், அவனுடைய அதிகாரம் போய்விடும், அவனுடைய பதவி போய்விடும். அதனால நீ வேண்டியத்தை செய். என்னுடைய சிம்மாசனம், என்னுடைய கதிரை, என்னுடைய பதவி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் எதை சொல்கின்றானோ அதுதான் இவனுடைய உத்தரவு. அவன் எதை வேண்டாம் என்று கூறுகின்றானோ அதுதான் இஸ்லாமிய தலைவர்களுடைய தடையாக இருக்குது. அவன் செய்யண்டா சொல்லுவாங்க, அவன் வேண்டாம் என்றா இவர்கள் உடனடியா வேண்டாம் என்று சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு என்றா இஸ்லாமிய உயிர்கள், ஆயிரக்கணக்கான உயிர்கள் அவன் மிக மோசமான முறையில, கொடூரமான முறையில சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார்கள். அவர்களை பற்றி இந்த தலைவர்கள் பேசுவது ஒரு பக்கம் இருக்க, பேசக்கூடியவர்களை கூட உற்சாகப்படுத்துவதில்லை. என்ன, இஸ்லாமியர்களுடைய உயிர் அவ்வளவு சாதாரணமானதா, அற்பமானதா? சென்ற 2 வருடங்களுக்கு முன்னால அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டருடைய இன்சிடென்ட்ல ஒரு 5,000-6,000 பேருடைய அவருடைய உயிர் பறி போனதுனால எந்த அளவுக்கு துள்ளினான், எந்த அளவுக்கு பாய்ந்தான், அதனுடைய பிரதிபலன் ஆப்கானிஸ்தான்ல எத்தனை ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களுடைய உயிர் பலியெடுக்கப்பட்டது. அவனுடைய உயிர் அவனுக்கு தெரியாது. ஆனால் இஸ்லாமியர்களுடைய உயிர், கனிமா சொன்னவர்களுடைய உயிர் அவ்வளவு கேவலமானதா, அவ்வளவு அற்பமானதா? எந்த அளவுக்கு நபி அவங்க ஒரு தடவை காபாவை வலம் வந்து கொண்டிருக்கிறாங்க, தவாப் செய்து கொண்டிருக்கிறாங்க, தவாப் செய்யக்கூடிய வேலையில சொன்னாங்க, வல்லாஹி மா அத்தியபக்க வமா அத்தியபரேஹிக்க வமா ஆலமக்க, ஏ பைத்துல்லாவே நீ எவ்வளவு மனமாக இருக்கிறாய், உன்னை சூழ வீசக்கூடிய இந்த காற்று எவ்வளவு மனமாக இருக்குது, அல்லாஹ் மீது சத்தியமாக நீ எவ்வளவு கண்ணியமாக இருக்கிறாய், உன்னுடைய கண்ணியத்தை விட ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் பெரியது என்று நபி அவங்க சொன்னாங்க. காபத்துல்லாவை விட மிகப்பெரியது தான் ஒரு இஸ்லாமியனுடைய உயிர், இஸ்லாமிய ஆண்களுடைய உயிர், இஸ்லாமிய பெண்களுடைய உயிர். ஆயிரக்கணக்கான உயிர்கள் ஒவ்வொரு நாளும் படியெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய தலைவர்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. நபியுடைய காலத்துல ஹிஜ்ரி 7ல ஹாரித் இப்னு உமைர் அல் அஜ்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய நபி அவர்கள் தூதுவரை அனுப்பி வைக்கிறாங்க. ஜோர்டான்ல தஃபீலா என்ற இடத்துல சுலஹ்பீல் இப்னு அம்ர் அல் ஹஸ்தானி என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தரசன் இந்த சஹாபிய கொலை செய்ததுனால இந்த ஒருவருடைய கொலைக்கு அந்த மூத்தாவுடைய சண்டையே நடந்தது. சுமார் 12,000 பேருடைய படையை நபி அவங்க அனுப்பி வச்சாங்க. ஏன்? ஒரு சஹாபி கொலை செய்யப்பட்டதனால. ஹஜரத் உமருடைய காலத்துல யமன்ல ஒரே ஒரு இஸ்லாமியர் அவர் மர்மமான முறையில கொலை செய்யப்படுகின்றார். 5 பேர் அல்லது 7 பேர்கள் சேர்ந்து அந்த முஸ்லிமை கொலை செய்து விடுகின்றார்கள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு லெட்டர் எழுதினாங்க, இந்த ஒரு முஸ்லிமை கொண்ட 5 பேர்களை 7 பேர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், ஒவ்வொரு முஸ்லிமுக்காக வேண்டி ஆயிரக்கணக்கான மக்கள் அதிலே கலந்திருந்தால் அவர்களையும் கொலை செய்ய மாட்டேன் என்று தயக்கம் காட்டாமல் சொன்னார்கள். அந்த நாட்டில் வாழக்கூடிய தலைவர்கள் அவர்களுடைய பரம்பரை என்று அவர்கள் மாறித்தட்டிக் கொள்ளக்கூடிய அந்த பிரின்ஸ்மார் அந்த இளவரசர்கள் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். அதை பார்த்து ஒரு கவலை ஒரு அனுதாபம் வருவது ஒரு பக்கம் இருக்க, அதற்கு எதிர்ப்பாக யாராவது உலமாக்கள் பேசிட்டா அவர்களுடைய வாய்க்கு பூட்டு அவர்களுடைய கைகளுக்கு விலங்கு. 1991 காலம் ஹரம் ஷரீஃபுடைய மிகப்பெரிய இமாம் ஷேக் அலி ஜாபிர் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான இமாம் அந்த நேரத்திலே நடந்த அந்த வளைகுடாவுடைய சண்டையுடைய வேளையில் அவர் ஈராக்கு சார்பாக பேசினார் என்பதற்காக ஹரம் ஷரீஃபுடைய இமாமத் பதவியிலிருந்து அவரை தூக்கி எறிந்து விட்டார்கள். இந்த ஜத்தாவுல ஒரு பள்ளியில் அவர் இமாமாக இருக்கின்றார். சென்ற 2-3 வருடங்களுக்கு முன்னால மதீனாவுடைய மஸ்ஜிது நபவியுடைய மிகப்பெரிய இமாம் அபு அப்துல் ரஹ்மான் ஹுசைஃபி அவர்கள் மின்பரல ஹுசபாவுடைய வேலையில ஈரானியர்களுக்கு எதிர்ப்பாக ஷியாவை எதிர்த்து அவர்கள் பேசினார்கள் என்பதற்காக 2 வருஷத்திற்கு மேலால அவர்கள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க, வீட்டு காவல் வைக்கப்பட்டாங்க. மதீனாவுடைய மஸ்ஜிது நபவியுடைய இமாம் மக்காவுடைய பைத்துல்லாஹுடைய இமாம் அவர்களுக்கு கூட ஹக்கை பேச முடியாது. சவுதியில கத்தாரில் குவைத் பஹ்ரைன் போன்ற நாடுகள்ல ஆயிரக்கணக்கான உலமாக்கள் அவர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். வாய் பேச முடியாமல் கைகளால் எழுத முடியாமல் கைகளுக்கு விலங்கு போடப்பட்டு வாய்களுக்கு பூஜை போடப்பட்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே இந்த அளவுக்கு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில நாங்கள் எப்படி அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்ப்பது? மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதனால் இஸ்லாமிய தலைவர்கள் இஸ்லாமிய நாடுகளை ஆட்சி செய்யக்கூடிய அந்த தலைவர்கள் மாத்திரம் குற்றவாளி என்று நாம் இருந்து விடவும் முடியாது. நாமும் சேர்ந்து தான் ஏதோ பள்ளிக்கு உள்ளால நம்முடைய கொஞ்சம் வணக்கத்தை கொஞ்சம் தொழுகைய கொஞ்சம் சீக்கிர கொஞ்சம் குர்ஆன நாம் சீராக்கி விட்டோம் என்றால் இஸ்லாமிய வாழ்க்கை நம்மிடத்துல வந்து விட்டதாக அர்த்தம் அல்ல. மாற்றமாக நாமும் நம்மை சீராக்க வேண்டும், நம்முடைய பெண்களை சீராக்க வேண்டும், நம்முடைய வயது வந்த மகன்மார்களை சீராக்க வேண்டும், நூதன அனுஷ்டானங்களை விட்டுவிட வேண்டும், அன்னியவர்களுடைய கலை கலாச்சாரங்களை விட்டுவிட வேண்டும். இன்னும் நாம் பார்க்கலாம் உலகத்துல ஏன் நம்முடைய நாட்டில கூட சமீப காலத்துல பெரிய பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்னால மூதூர் போன்ற பகுதியில தோப்பூர் போன்ற பகுதியில ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் அவர்கள் அகதிகளாக்கப்பட்டு பல விதத்துல துன்புறுத்தப்பட்டார்கள். அதற்கு பின்னால சென்ற வாரங்கள்ல வெள்ளத்தினால முஸ்லிம்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய ஒரு சில வசதி வாய்ப்பு பெற்றவர்கள் அவர்களுடைய அந்த பழக்க வழக்கம் குறையல்ல, குழந்தையுடைய பேச்சு என்று சொல்லி ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறாங்க. திருமணம் கொண்டு வந்துட்டா திருமணத்திற்கு முன்னால எத்தனையோ வகையான பங்கன், அதாவது நிச்சயார்த்தம் என்று சொல்லி அதற்கு முன்னால பாத்தியாவது சொல்லி எத்தனையோ வகையான அலாச்சாரங்கள் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கேவலம் சென்ற மாதத்தில் ஒருவனுடைய ஒரு பெண் குழந்தை பெரியவராகி விட்டால் என்பதற்காக வேண்டி ஹில்டன்ல சாப்பாடு வச்சிருக்கிறாங்க, கலதாரியில விருந்து கொடுத்திருக்கிறாங்க. அசிங்கமா இல்லையா? ஒரு பெண் பெரியவராகிட்டா அதற்காக வேண்டி கலதாரியில சாப்பாடு, அதற்காக வேண்டி ஹில்டன்ல விருந்து. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, இந்த அளவுக்கு நமக்கு நம்முடைய சகோதரர்களை பத்தி அக்கறை இல்ல. முழு உலகத்துல இஸ்லாமிய ஆண்களுக்கு பெண்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, நம்முடைய பங்கன் சரியா நடக்கணும், நம்முடைய பேச்சிலே சரியாக நடக்கணும். வாப்பா 60 வயசாகிட்டாரு, மகன் என்ன செய்யறாரு? வாப்பாவுக்கு பேச்சிலுடைய பரிசாக கிஃப்ட் கொடுக்கிறாரு, உண்மாவுக்கு கிஃப்ட் கொடுக்கிறாங்க, ஊரில் உள்ள மக்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அங்கே கேக் வெட்டுறாங்க. இதெல்லாம் அந்த யூதர்களுடைய கலாச்சாரம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், யூதன் நம்முடைய விரோதி, யகுதி நம்முடைய பெரிய விரோதி என்று பாயவர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய கலாச்சாரத்தை விடுவதற்கு நாம் தயார் இல்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால நாம் நம்மை மாற்ற வேண்டும், நான் என்னை மாற்ற வேண்டும், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை மாற்ற வேண்டும். உங்களை வயது வந்த பெண்களை இஸ்லாமிய முறைப்படி வளர்க்கணும். உங்களுடைய தொழில் ஹலாலான முறையில், வியாபாரம் ஹலாலான முறையில, விவசாயம் ஹலாலான முறையில, குடும்பம் இஸ்லாமிய முறைப்படி, இவைகள் அனைத்தையும் சீராக்கிவிட்டோம் என்றால் உலகத்துடைய நிலைமையை சீராக்குவதற்கு அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல, அவனுக்கு அவ்வளவு பெரிய பாரம் இல்ல. முழு உலகம் அல்லாஹ்வுடைய கையில, அவன் எங்களை பாதுகாக்க நாடி விட்டான் என்றால் அவனுக்கு பெரிய ஆயுதங்கள் தேவையில்லை, அவனுக்கு பெரிய போர் விமானங்கள் யுத்த கப்பல்கள் தேவையில்லை. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நபி அவங்க ஹிஜ்ரத் செய்த வேளையில நபியை அல்லாஹ் எதை வைத்து பாதுகாத்தான்? உலகத்தில் உள்ள வலைகள்ல ஆக மிகவும் பலகீனமான வலை அந்த சிலந்தி வலை, அனைவரும் பலகீனமான ஒரு வலை உலகத்தில் இல்லை என்றால் மிகையாகாது. கூறுகின்றான் வலைகள் ஆகவும் மிகவும் பலகீனமான வலை சிலந்தி வலை. அந்த சிலந்தி வலையை வைத்து நம்முடைய தலைவரையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அல்லாஹ் பாதுகாக்கலையா? அல்லாஹ்வை நம்பினாங்க, அவனுடைய கட்டளைகள் எடுத்து நடத்தாங்க, அவனுடைய உத்தரவுகளுக்கு முழுமையாக வெளிப்பட்டு கட்டப்பட்டு நடந்தாங்க. ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான காதல்கள் வெளியில திரியிறாங்க. அவர்களுடைய பார்வையிலிருந்து சிலந்தி வலையை வைத்து அல்லாஹ் நம்முடைய நபியையும் நபியுடைய தோழரையும் அல்லாஹ் பாதுகாக்கலையா? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அதனால் அல்லாஹ் பாதுகாக்க நாடினா அவனுக்கு ஒரு வழியோ இரண்டு வழியோ அல்ல, நூற்றுக்கணக்கான வழிகள், ஆயிரக்கணக்கான யுக்திகள், ஆயிரக்கணக்கான முறைகள் அல்லாஹிடத்தில் இருக்குது. ஆனா அல்லாஹ் அவன் எதிர்பார்ப்பது இந்த முஸ்லிம்கள் உண்மையான இஸ்லாமியர்களாக வாழணும், இவர்களுடைய நம்பிக்கை முதலாவது சீராக வேண்டும், இவர்களுடைய ஈமான் என்று சொல்லக்கூடிய விசுவாசம் அல்லாஹ்வை முழுமையாக நம்பி அதற்கு தோதுவாக இவர்களுடைய வணக்க வழிபாடுகள், கொடுக்கல் வாங்கல்கள், வியாபாரங்கள், குழந்தை வளர்ப்புகள் அனைத்தும் அதற்கு தோதுவாக ஆகிவிட்டது என்றால் அல்லாஹ் நிச்சயமாக இஸ்லாமியர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக் கொள்வான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அந்த அடிப்படையில் நாம் பார்க்கலாம் விதவிதமான சோதனைகள் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டுக் கொண்டே இருக்குது. இதனுடைய மூல காரணம் என்னான்னா நாம் செய்யக்கூடிய சில சில பாவங்கள், என்னால் ஏற்படக்கூடிய சில சில தவறுகள் என்று நாம் ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து அதற்காக வேண்டிய அழுது மன்றாடி அல்லாஹ்வுடைய துஆ கேட்போம். உலகளாவிய நிலைமைகள் அல்லாஹ் சீராக்குவான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரிகளே, அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், முழு உலகத்தில் இஸ்லாமியர்களுக்காக வேண்டி எதிராக எத்தனையோ சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. யா அல்லாஹ், அவைகள் அனைத்தையும் நீ அறிந்து வைத்திருக்கிறாய். யா அல்லாஹ், அந்த சதித்திட்டங்களை தவிடுபொடிய ஆக்கி விடுவாயாக, அவர்களுடைய ஒற்றுமையை சீர்குலைத்து விடுவாயாக, அவர்களுடைய ஆயுதங்களை செயலிழக்க செய்வாயாக, அவர்களுக்கு பாதகமாக, முஸ்லிம்களுக்கு சாதகமாக எல்லா வகையிலும் உதவி செய்வாயாக. மேலாலும் கீழாலும் வலதாலும் விடலாலும் முன்னாலும் பின்னாலும் யா அல்லாஹ், இந்த கண்ணியமான முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. அதிலும் குறிப்பாக சமீப காலத்தில் ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனைகள், வெள்ள அனர்த்தங்கள், ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் அதே போன்ற மற்றவர்களும் தன்னுடைய வீடுகளை, தன்னுடைய கடைகளை, சொத்துக்களை இழந்து அநாதைகளாக இருக்கின்றார்களே அல்லாஹ், அவர்களையும் நீ பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு தேவையான சகல ஏற்பாடுகளை நீயே செய்து கொடுப்பாயாக. அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து அவர்களுக்கு விமோச்சனத்தை கொடுப்பாயாக. அவர்களுடைய அறிவிலிருந்து அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக. முழு உலகத்தில் வாழக்கூடிய காலம் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து நம்முடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்துக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.